கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு இருக்கும் வான்புரா நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வான்புரா நிகழ்ச்சியை கேட்கும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினர், இந்நிகழ்ச்சியை கேட்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் எல்லாம் வல்ல இறைவன் ஆசீர்வதிப்பாராக.
படைப்பின் இறைவா போற்றி, உலகின் பாவங்களை போக்கிய இறைமகனே போற்றி, திருச்சபையை உய்விக்கும் தூய ஆவியே போற்றி, நற்கருணையின் வழியாக எங்களுக்கு ஆன்ம உணவளித்து உறவை வளர்த்து எம்மை ஒன்றிணைக்கும் நின் அன்பே போற்றி போற்றி.
நிகழ்ச்சியில் மலர்வது ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர் அருத்தியானம்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே இந்த வான்புரா தியானத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். என்னை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், ஆனால் ஆண்டவரை தேடுவோருக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுவது போல, இன்று இந்த வான்புரா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய முகங்களும் பிரகாசிக்கும்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் எல்லாமல்ல இறைவனையே நம்பியிருப்பதனால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற தேவைகளெல்லாம் இறைவன் சந்தித்து குறைவுகளிலிருந்து நிறைவு தந்து உங்களை வழிநடத்தி செல்லுவாராக. அவரை நம்புகிறவர்கள் பேறு பெற்றவர்கள். ஆகவே உங்கள் வாழ்க்கையிலே தேவன் வெற்றியையும் உயர்வையும் வாழ்வையும் செழிப்பையும் தந்து வழி நடத்துவாராக. அன்பு வான்பரா வானொலி நேயர்களே, கடவுளை நம்புகிறவர்கள் பேறு பெற்றவர்கள் என்ற தலைப்பிலே நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகின்றோம். சென்ற வான்பரா வானொலி நிகழ்ச்சியிலே எசேக்கியா அரசன் கடவுளை நம்பினதினால் அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நாம் தியானித்தோம். எசேக்கியா அரசன் கடவுளை நம்பிய பொழுது அவருக்கு எதிராக அசீரிய மன்னன் போரிட வந்தார். அந்த போராட்டத்திலே எசேக்கியா மன்னன் கடவுளையே நம்பியிருந்தார். கடவுளை நம்பினதனாலே எசேக்கியா அரசனுக்காக கடவுளே போராடி எசேக்கியா அரசனுக்கு வெற்றியை கொடுக்கிறதை நாம் சென்ற தியானத்திலே தியானித்திருக்கிறோம். ஆண்டவர் எசேக்கியா அரசனுக்காக அவருடைய தூதரையே அனுப்பி எசேக்கியா அரசனுக்கு எதிராக போராட வந்திருந்த போர் வீரர்களெல்லாம் அந்த தூதனை கொலை செய்து எசேக்கியா அரசனுக்கு ஒரு பெரிய வெற்றி உண்டாகிறதை நாம் பார்த்தோம். அதுபோல நாம் கடவுளை நம்பும் பொழுது பாருங்கள், கடவுள் எங்களுக்காக அவருடைய தூதரை அனுப்புகிறவர். தூதரை பணத்தை கொடுத்து வேண்ட முடியாது, நாம் எந்த சக்தியாலும் தூதனை உண்டாக்க முடியாது, அது கடவுள் நமக்காக உண்டாக்கி வைத்திருக்கிற ஒன்று. ஆகவேதான் நாம் கடவுளை நம்புகிறோம். நாம் கடவுளை நம்பும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி வாய்ந்த உதவிகள் நமக்கு கடவுளிடத்திலிருந்து கிடைக்கிறது. இவைகளை பலர் அறிந்து கொள்ளாமல் போவதினால் கடவுள் மேல் அவர்களுக்கு சரியான விசுவாசம் வருவதில்லை. ஆனால் நாம் அவைகளையெல்லாம் அறிந்து கொள்ளும் பொழுது கடவுள் மேல் அவருடைய வார்த்தையின் மேல் நமக்கு நம்பிக்கை உண்டாகிறது. நம்பிக்கை வளரும் பொழுதுதான் கடவுளிடத்திலிருந்து வருகின்ற மகா பெரிய அதிசயமான வழிகளை அந்த நம்பிக்கையினால் நாம் காண முடிகிறது. ஆகவே எசேக்கியா அரசனுக்காக ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பினார். ஆனால் எசேக்கியா அரசனோடு போராடுவதற்காக அசீரிய மன்னன் பல ஆயிரக்கணக்கான போர் வீரர்களை அனுப்பியிருந்தான். ஆனால் அத்தனை போர் வீரர்களையும் ஒரே ஒரு தூதன் வென்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுபோலதான் நாம் கடவுளை நம்பும் பொழுது ஆண்டவர் நமக்காக ஒரு தூதனை அனுப்பினாலே போதும், நமது வாழ்க்கையிலே மகாபெரிய வெற்றியை நாம் கண்டுகொள்கிறோம். ஆகவேதான் கடவுளை நம்புகிறவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று நாம் தியானித்து வருகிறோம். அன்பு வான்புற வாழ்நர் நேயர்களே, நீங்கள் கடவுளை நம்புங்கள். உங்கள் வாழ்க்கையிலே என்ன நேர்ந்தாலும் கடவுளையே நம்பி இருங்கள். கடவுள் உங்களை கைவிட மாட்டார். சேக்கியல் அரசனுக்காக ஒரு தூதனை அனுப்பின கடவுள் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்காக அவர் தூதரை அனுப்ப வல்லவராக இருக்கிறார். ஆகவே தொடர்ச்சியாக இன்று எமது தியானத்திலே புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு பெண்ணை பற்றி சிந்திக்கப் போகிறோம். பெரும்பாடு உள்ள பெண் அல்லது இரத்த போக்குள்ள பெண் என்ற ஒரு பெண்ணை பரிசுத்த வேதாகமத்திலே புதிய ஏற்பாட்டிலே நாம் அறிந்து கொள்கிறோம். அந்த பெண்ணுக்கு 12 வருட காலமாக இரத்தப்போக்கு நோய் இருந்தது. அவள் அதை குணமாக்குவதற்காக பல மருத்துவரிடத்தெல்லாம் காட்டினாள். ஆனால் மருத்துவம் அவளை குணமாக்க முடியாமல் போய்விட்டது. ஆகவே அவருடைய நிலை வர வர அதிக மோசமாகிக் கொண்டே வந்தது. அப்பொழுது அவள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு, இயேசுவின் ஆடையை நான் தொட்டால் சுகமடைவேன் என்ற நம்பிக்கையோடு வந்து இயேசுவின் ஆடையை தொடுகிறாள். தொட்ட உடனே அவள் சுகம் பெற்றாள் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. இயேசு அவளிடத்திலே கூறுகிறார், உம்முடைய நம்பிக்கை உம்மை குணமாக்கியது, ஆகவே நீர் அமைதியுடன் செல்லும் என்று இயேசு சொன்னார். ஆக இந்த பகுதியிலிருந்து இன்றைக்கு நாம் என்ன தியானிக்க போகிறோம் என்றால், ஒரு பெண் கடவுளை நம்பினாள், தன்னுடைய நோயிலிருந்து சுகமடைய வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு அவள் கடவுளை நம்பினாள், அவள் சுகம் பெறுகிறாள். அதுபோல அன்பு வான்புற வாழ் நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு தேவை வரும் பொழுது நீங்கள் கடவுளை நம்ப கற்றுக்கொள்ளுங்கள். கடவுளை நம்பும் பொழுது எப்படி நமக்கு விடுதலை உண்டாகிறது என்பதை இன்றைக்கு இந்த தியானத்திலிருந்து நாம் தியானிப்போமாக.
பரவரில் என்றும் பாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். ஆர்ப்பரிப்போம் நம்மை பரவரில்
நேயர்கள், கனடா கத்தோலிக்க பொதுவாழ்வு நச்செய்தி குழுவினரின் வான்பிரா வான நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். அருள் தியானம் தொடர்கிறது.
அன்பு வான்பிரா வான நேயர்களே, இந்த பெரும்பாடு உள்ள பெண் அல்லது இரத்தப்போக்குள்ள பெண் சுகமடைந்த சம்பவம் நச்செய்தி நூல்களிலே மூன்று நூல்களில் காணப்படுகிறது. மத்தேயு நச்செய்தி நூலிலும், லூக்காஸ் நச்செய்தி நூலிலும், மார்க் நச்செய்தி நூலிலும், இந்த மூன்று நச்செய்தி நூலிலும் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருப்பதை நாம் வாசிக்கலாம். இந்த மூன்று நச்செய்தி நூல்களிலும், அதாவது ஒருவர் விட்டதை மற்றவர் அதிலே சேர்த்து எழுதியிருப்பதையும் நாம் காண முடிகிறது. அதே நேரத்தில் இந்த மூன்று நச்செய்தியாளர்களும், உதாரணமாக மத்தேயு நச்செய்தியை எழுதியவர் யூத மக்களுக்காக எழுதினார். ஆகவே யூத மக்கள் எதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினாரோ அதை மட்டும் அவர் எழுதியிருக்கிறார். லூக்காஸ் நச்செய்தியை எழுதியவர் தூய பவுலோடு நெருங்கிய உறவு வாய்ந்த ஒருவர், அவர் ஒரு வைத்தியர். ஆகவே இந்த லூக்காஸ் பல சம்பவங்களை அந்த பகுதியிலே இணைத்து சேர்த்து எழுதியிருக்கிறார். மத்தேயு எழுதாததை லூக்காஸ் சேர்த்து எழுதியிருக்கிறார். லூக்காஸ் புறையின மக்களுக்காக எழுதியவர். ஆகவே புறையின மக்கள் கடவுள் மேல் நம்பிக்கை வைப்பதற்கு அவர்கள் எதை அறிந்து கொள்ள வேண்டுமோ அதுக்கு ஏற்ற விதத்திலே லூக்காஸ் அதை எழுதியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே நேரத்திலே லூக்காஸ் எப்பொழுதும் தன்னுடைய எழுத்திலே, எழுத்து வடிவத்திலே பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் லூக்காஸ் நச்செய்தி நூலை பெண்களின் நச்செய்தி நூல் என்றும் சிலர் அழைப்பார்கள். ஆகவே லூக்காஸ் எழுதும் பொழுது பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து எழுதுவதையும் நாம் மனதில் கொண்டு வாசிக்கும் பொழுதுதான் மத்தேயு விட்டதையெல்லாம் லூக்காஸ் எழுதியிருப்பதை நாம் காண முடியும். அதுபோல மார்க் நச்செய்தி நூலிலும் இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. சில இடங்களிலே சேர்க்கப்படாது, மார்க்கும் சேர்த்து எழுதியிருக்கிறார். ஆகவே மார்க் நச்செய்தி நூல் பாமர மக்களுக்காக, ஏழை மக்களுக்காக, படிப்பறிவில்லாத மக்களுக்காக எழுதப்பட்டது. ஆகவே அவர்கள் எப்படி அதை புரிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ளுவார்கள் என்ற கண்ணோட்டத்தோடு மார்க் அதை எழுதியிருக்கிறார். ஆக இந்த மூன்று நச்செய்தி நூல்களிலும் நாம் இந்த சம்பவத்தை வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு அந்த பகுதியை நாம் தியானிக்கும் பொழுது நான் லூக்காஸ் நச்செய்தி நூலில் இருந்து அதை வாசிக்கிறேன். லூக்காஸ் நச்செய்தி நூல் 8:43 47 வரைக்கும். 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் தம் சொத்து முழுவதையும் மருத்துவரிடம் செலவழித்தும் எவராலும் அவரை குணமாக்க இயலவில்லை. அப்பெண் இயேசுவுக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார். உடனே அவரது இரத்தப்போக்கு நின்று போயிற்று. என்னை தொட்டவர் யார் என்று இயேசு கேட்டார். அனைவரும் மறுத்தனர். பேதுரு, ஆண்டவரே, மக்கள் கூட்டம் சூழ்ந்து நெருங்கிக் கொண்டிருக்கிறதே என்றார். அதற்கு இயேசு, யாரோ ஒருவர் என்னை தொட்டார், என்னிடமிருந்து வல்லமை வெளியேறியதை உணர்ந்தேன் என்றார். அப்பெண் தாம் இனியும் மறைந்திருக்க முடியாது என்று கண்டு நடுங்கிக் கொண்டே வந்து அவர் முன் விழுந்து தாம் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தமது பிணி நீங்கியதையும் பற்றி மக்கள் அனைவர் முன்னிலையிலும் அறிவித்தார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை நலமாக்கியது, அமைதியுடன் போ என்றார். அன்பு வான்பரா வான நேயர்களே, 12 வருட காலமாக நோயோடு போராடிய ஒரு பெண் இங்கே சுகமடைந்திருக்கிற ஒரு உன்னதமான சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அவள் பெற்றுக்கொண்ட இந்த சுகத்திற்கு என்ன காரணம் என்று பார்த்தால் கடவுள் மேல் அவள் வைத்த நம்பிக்கைதான் காரணம். என்றால் இயேசு கடைசியிலே அவள் போகும் முன்பு அவள் என்ன சொல்லுகிறார் என்றால், உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ என்று சொல்லுகிறார். அப்ப அவள் குணமாக்கப்பட்டதற்கு ஒரே ஒரு காரணம் அவளிடத்தில் இருந்த நம்பிக்கை. அதாவது எந்த நம்பிக்கை என்றால் கடவுள் மேல் இருந்த நம்பிக்கை, அதுதான் முக்கிய காரணம் என்பதை இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவளிடத்திலே உருவாகிய அந்த நம்பிக்கை தான் அவளை இயேசுவினிடத்திலே கொண்டு வந்தது. அந்த நம்பிக்கைதான் இயேசுவின் ஆடையை தொடும்படி செய்தது. அந்த நம்பிக்கைதான் அவளை குணமாவதற்கு வழி நடத்தியது. ஆகவே ஒருவருடைய வாழ்க்கையில் இருக்கின்ற கடவுள் நம்பிக்கை பாருங்கள், அவரை எப்படியெல்லாம் வழி நடத்தி செல்லுகிறது என்பதை அறியக்கூடியதாக இருக்கிறது. பொதுவாக 12 வருடமாக அந்த பெண் நோயினால் வாடியிருக்கிறாள் என்றால், அதுக்கு மேலாக அவள் வைத்தியரிடத்திலெல்லாம் தனக்கு உள்ளதெல்லாம் செலவழித்திருக்கிறாள். செலவழித்ததனாலே அவளுக்கு பலன் கிடைக்கவில்லை, அவளுடைய நோய் இன்னும் அதிகமாக கூடியிருக்கிறது. அப்ப அவளுடைய வாழ்க்கையிலே தான் இனி வாழலாம் என்ற நம்பிக்கையே இழந்து போய் இருக்க வேண்டிய ஒரு சூழல்தான் அவள். அப்படி இருந்தாலும் அவளுக்குள் ஒரு கடவுள் நம்பிக்கை வந்தவுடனே பாருங்கள், அவளுடைய தாழ்வு மனப்பான்மை நீங்கி இனி என்னால் வாழ முடியாது என்று நினைக்கின்ற அந்த சிந்தனைகள் எல்லாம் மாற்றப்பட்டு, என்னால் வாழ முடியும், கடவுள் எனக்கு வாழ்வு கொடுப்பார் என்று அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய சகாப்தம் ஆரம்பமாகிறது. அவளுடைய வாழ்க்கை முடிந்து போகாமல் அவளுடைய வாழ்க்கை ஒரு புதிய ஆரம்பத்துக்குள் வருகிறது. அதற்கு என்ன காரணம் என்றால், அவளிடத்தில் இருந்த கடவுள் நம்பிக்கைதான் முக்கியமான காரணம், அல்லது அவளிடத்தில் உருவாக்கப்பட்ட கடவுள் நம்பிக்கைதான் அதற்கு காரணம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்றால் முதலிலே பார்த்திருந்தால் அவள் அந்த நோயை குணமாக்குவதற்காக பல வைத்தியரை தேடித்தான் அவள் செல்லுகிறாள். அதற்கு பின்புதான் அவள் இயேசுவை தேடி வருகிறாள். அவள் இயேசுவை தேடி வந்ததுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது என்றால், அதுக்கு என்ன காரணம் என்றால், அவள் இயேசுவை பற்றி அறிந்து கொண்டாள் என்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். பரிசுத்த வேதாகமத்திலே நாம் அதை பற்றி பார்க்கும் பொழுது, மார்க்கு நற்செய்தி நூல் 5 27 வசனம், மார்க்கு நற்செய்தி நூல் 5:27. நான் மீண்டும் ஒருமுறை சொல்லுகிறேன், நான் வாசிக்கிற இந்த வாசகம் பொதுமொழிபெயர்ப்பில் இருந்து வாசிக்கிறேன். கத்தோலிக்க மக்களாகிய மக்கள் பயன்படுத்துகின்ற பொதுமொழிபெயர்ப்பில் இருந்து. சரி, 27 வசனத்திலே பாருங்கள், அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து என்று சொல்லப்படுகிறது. அப்ப அவள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட பின்புதான் அவளுக்கு நம்பிக்கை வந்திருக்கிறது. அதற்கு முன்பு அவள் கேள்விப்படாமல் இருந்திருக்க வேண்டும். ஆகவே அன்பு வான்பரவானர் நேயர்களே, அவளிடத்திலே நம்பிக்கை என்ற ஒன்று வந்ததனால் அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய ஆரம்பம் உண்டாகிறது. ஆகவேதான் கடவுளை நம்புகிறவர்கள் பேறு பெற்றவர்கள். நீங்கள் கடவுளை நம்பும் பொழுது பாருங்கள், உங்கள் வாழ்க்கை முடிவடையாது, முடிவடைகிறது என்று வரும் பொழுது ஆண்டவர் அதிலே ஒரு புதிய வாசலை திறந்து புதிய வழியை உண்டாக்குறவராக இருக்கிறார். ஆகவே நீங்கள் கடவுளை நம்புங்கள், கடவுள் உங்களை கைவிடவே மாட்டார். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்பரா வாழும் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேயர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் நீங்கள் நற்செய்தி தியானத்தை கேட்க நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-5945. இந்த தொலைபேசி இலக்கத்தின் மூலம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் இருக்கும் இடத்தில் இருந்தே இறை வார்த்தை தியானத்தை இலவசமாக நீங்கள் கேட்கலாம். இதை கேட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் உறவினர்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் அவ்விலக்கத்தை கொடுத்து தெரியப்படுத்துங்கள். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். அருள் தியானம் தொடர்கிறது. அன்பு வான்பர வாணன் நேயர்களே, இந்த பெண்ணுடைய சம்பவத்திலிருந்து முதலாவது இன்றைக்கு நாம் எதை சிந்திக்கப் போகிறோம் என்றால், கடவுளை நம்பியதால் அவள் வாழ்வில் ஏற்பட்ட வெற்றி என்ன என்பதை பார்க்கப் போகிறோம். முதலிலே கடவுளை அவள் எப்படி நம்பினாள், நம்பினதனால் அவள் எப்படி செயல்பட்டாள் என்பதையெல்லாம் நாம் பின்பு பார்ப்போம். ஆனால் முதலிலே கடவுளை அவள் நம்பியதால் அவள் வாழ்வில் ஏற்பட்ட வெற்றி என்ன என்பதை பற்றி நாம் பார்ப்போம். பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையிலே ஒரு பெண்ணுக்கு இரத்தப்போக்கு நோய் இருக்கும் பொழுது அந்த பெண் எல்லாரிடத்திலிருந்தும் அவள் ஒரு தனிமையை தள்ளப்பட்ட, அதாவது ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைக்கு அவள் வாழ வேண்டும் என்றால் அப்படித்தான் திருமறை சொல்லுகிறது. பரிசுத்த வேதாகமத்திலே லேவியர் ஆகமம் 15 அதிகாரத்திலே வசனங்கள் 25-27 வரை உள்ள வசனங்களிலே இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியர் ஆகமம் 15 அதிகாரம் 25-27 வரை உள்ள வசனங்கள். பெண் ஒருத்திக்கு உரிய மாத விளக்கு நாட்கள் கடந்தும் உதிரப்பெருக்கு நீடித்தால் அந்த நாட்கள் எல்லாம் விளக்கு நாள்கை போல் தீட்டானவையே. அந்த நாள்கள் எல்லாம் அவள் படுக்கும் படுக்கை அனைத்தும் விளக்கு கால படுக்கைக்கு ஒத்ததே. அவள் அமரும் அனைத்தும் தீட்டு காலத்தை போன்றே விளக்காயிருக்கும். அவற்றை தொடுபவன் தன் உடைகளை துவைத்து நீரில் மூழ்க வேண்டும். மாலை மட்டும் அவன் தீட்டாய் இருப்பான். ஆகவே லேவியர் ஆகமத்திலே இஸ்ரவேல் மக்களுக்கு சில கட்டளைகள் அல்லது விதிமுறைகள் வகிக்கப்பட்டிருந்தது. அதன் பின்னிலையிலே சில சுகாதார நோக்கமும் அமைந்திருந்தது. ஏனென்றால் அந்த காலத்திலே மக்களுக்கு படிப்பறிவு இருக்கவில்லை, வாழ்க்கையிலே சுகாதார முறைகளை பற்றி அறிவு இருக்கவில்லை. ஆனால் அக்கால மக்களுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருந்தது, கடவுள் கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கின்ற ஒரு மனப்பக்குவம் இருந்தது. அதனாலே கடவுள் உரைக்கிறார் என்றாலே உடனடியாக மக்கள் அதற்கு கீழ்ப்படிந்தார்கள். ஆகவே இறைவனும் கூட அவர்களுடைய வாழ்க்கையிலே சில நல்ல சுகாதார முறைகள் ஒழுகக்கூடிய விதமாக சில கட்டளைகளையும் அவர் கொடுத்திருந்தார். அந்த அடிப்படையிலே ஒரு பெண்ணுக்கு உதிரப்போக்கு இருக்கும் பொழுது அதனாலே மற்றவர்களுக்கும் பல நோய்கள் தொத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனாலே அந்த நோய் ஒரு பெண்ணுக்கு வந்துவிட்டதென்றால் அந்த பெண் எல்லா விதத்திலும் தனிமையாக வாழ வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்தது. ஆகவே அவள் பாவிக்கின்ற துணி, அவள் இருக்கின்ற இடம், இவைகளை யாராவது தொட்டால் கூட தொடுகிறவரும் தீட்டுள்ளவராக அழுக்குள்ளவராக மாற்றப்படுகிறார் என்று அந்த காலத்திலே ஒரு முறை இருந்தது. அதனாலே ஒரு பெண்ணுக்கு இந்த நோய் இருக்கும் பொழுது யாரும் இந்த பெண்ணுக்கு அருகிலே வரமாட்டார்கள், இந்த பெண்ணை தொடமாட்டார்கள், இந்த பெண்ணோடு யாரும் கதைக்க மாட்டார்கள். ஆகவே இந்த பெண்ணுடைய வாழ்க்கை முழுவதுமே ஒரு தனிமைப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடும். அப்படி தனிமைப்பட்ட நிலைக்கு வரும் பொழுது எல்லாமே அவள் தனிமையாக வாழ வேண்டிய ஒரு நிலைதான் வந்துவிடுகிறது. ஆக இந்த பெண்ணுக்கு இந்த நோய் எவ்வளவு காலம் இருந்திருக்கிறது என்று பார்த்தால் 12 இருந்திருக்கிறது. அப்ப 12 இந்த நோய் இந்த பெண்ணுக்கு இருந்ததனால் அன்பானவர்களே, 12 இந்த பெண் தனிமையை சந்தித்திருக்கிறாள். 12 ஒரு பெண்ணுக்கு உதிரப்போக்கு நோய் இருக்கிறது என்றால் அல்லது இரத்த போக்கு நோய் இருக்கிறது என்றால் அது சாதாரண ஒன்றல்ல. அந்த நோயினால் அவள் நிறைய பாடுபட்டிருப்பாள். அவள் 12 அவள் சந்தித்த ஒரு மகா பெரிய வேதனையில் இருந்து, 12 அவள் சந்தித்த ஒரு மகா பெரிய தனிமையில் இருந்து, 12 அவளுக்கு மேல் சூழ்ந்திருந்த அந்த மகா பெரிய இருள் மேகத்திலிருந்து ஒரு நொடி பொழுதலே அவள் விடுவிக்கப்படுகிறாள். அந்த விடுதலைக்கு என்ன காரணம்? கடவுள் மேல் அவளுக்கு இருந்த நம்பிக்கை, கடவுளை அவள் தேடி வந்ததுதான் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அவள் இது 12 அல்ல, 12 12 அவள் சுமந்த ஒரு மகாபெரிய சுமையில் இருந்து அவள் ஒரு நொடிப்பொழுதிலே வெற்றி அடைகிறாள். ஆக அன்பு வான்புற வாழ்நிலை நேயர்களே, இந்த வெற்றி வாழ்க்கையை தான் நீங்கள் எப்பொழுதுமே மனதிலே இருத்திக் கொள்ள வேண்டும், நினைக்க வேண்டும். கடவுளை நம்புவதனால் நமக்கு சுமைக்கு மேல் சுமை, சோதனைக்கு மேல் சோதனை, வேதனைக்கு மேல் வேதனை வருகிறது என்று நீங்கள் எண்ணிக்கொண்டே இருக்கக்கூடாது. இல்லை, அந்த எண்ணத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். என்னால் பரிசுத்த வேதாகமத்திலே கடவுளை நம்பி மக்கள் விடுதலை பெற்றதை, வெற்றி அடைந்ததை, உயர்வடைந்ததை, சுகமடைந்ததை தான் நாம் பார்க்கிறோம். ஆக நீங்களும் கடவுளை நம்பும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட உயர்வையும் வெற்றியையும் தான் நீங்கள் காண முடியும். 12 அவள் சுமந்த சுமையில் இருந்து அவளுக்கு ஒரு வெற்றி உண்டாகி இருக்கிறது பாருங்கள். ஆகவே அப்படி என்றால் உங்களுக்கும் அந்த வெற்றியை தரத்தான் கடவுள் விரும்புகிறார். நான் முதலிலே சொன்னது போல இந்த பகுதியை மத்தேயு எழுதியிருக்கிறார், லூக்காஸ் எழுதியிருக்கிறார், மார்க்கு எழுதியிருக்கிறார். அப்ப அவர்கள் உதாரணமாக பார்க்கும் பொழுது மத்தேயும் யூதர்கள் எல்லாரும் இதை நம்ப வேண்டும், யூதர்கள் எல்லாரும் நம்பி இதிலே விடுதலை வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவர் எழுதியிருக்கிறார். அதுபோல லூக்காஸ் எழுதும் பொழுது புறையினத்தவர்கள் எல்லாரும் இதை அறிந்து நீங்கள் கடவுளை நம்பி கடவுளுக்குள்ளே ஒரு வெற்றி வாழ்க்கை வாழுங்கள் என்றுதான் அவர் எழுதியிருக்கிறார். மார்க்கு எழுதும் பொழுது சாதாரண படிக்காத ஏழை பாமர மக்கள் நீங்களும் கடவுளை நம்புங்கள், கடவுளை நம்பி நீங்களும் ஒரு வெற்றி வாழ்க்கை வாழுங்கள் என்ற நோக்கத்தோடு தான் எழுதியிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரையும் எழுத வைத்தது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு நோக்கம் என்ன என்பதை இவைகளில் இருந்து அறிந்து கொண்டோம் என்றால் ஒரே ஒரு நோக்கம், மக்கள் எல்லாரும் விடுதலை பெற்று வெற்றி பெற்று இறைவனால் உண்டாக்கி கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வெற்றி வாழ்க்கை எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு பெரிய நோக்கமாக இருக்கிறது. ஆகவே அன்பு வான்புற வாழ்வினியர்களே, உங்கள் வாழ்க்கையிலே கூட பல ஆண்டுகளாக நீங்கள் பல சுமைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அந்த சுமைகளுக்கெல்லாம் ஒரு விடுதலை உண்டு, அந்த சுமைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு நாள் உண்டு. அது கடவுளால் தான் முடியும். நீங்கள் கடவுளை நம்பும் பொழுது கடவுள் அந்த வெற்றி வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேயர்களே, இப்பொழுது நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கும் இந்த வான்புறா நிகழ்ச்சியை அல்லது இதற்கு முன்பு ஒளிபரப்பாகிய எமது வான்புறா நிகழ்ச்சிகளை அல்லது எமது பணிகளை நீங்கள் எமது இணையதளம் மூலம் பார்க்க விரும்பினால், கேட்க விரும்பினால் எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com. உங்களுக்கு சபை தேவைகள் இருந்தால் எம்மோடு தொடர்பு கொள்ளுங்கள். எம்மோடு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 6 4 7 8 7 6 2 7 3 4 6 4 7 8 7 6 2 7 3 4. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். அருத்தியானம் தொடர்கிறது. ஆகவே நீங்கள் கடவுளை நம்புங்கள். இது யாருக்கோ அன்றைக்கு நடந்தது, இன்றைக்கு எனக்கு நடக்குமா அப்படி என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு உங்களுக்கும் நடக்கும் என்றால் பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது, ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். கடவுள் மாறுகிறவர் அல்ல, கடவுள் மாறாதவர். கடவுளுடைய வார்த்தையை பற்றி பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்படுகிறது, கடவுளுடைய வார்த்தை சொன்னதை செய்து முடிக்கும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். கடவுளுடைய வார்த்தை எழுதப்பட்டனுடைய பின்னணியை எல்லாம் படித்து பார்க்கும் பொழுது கடவுள் ஒரு வார்த்தையை சொன்னார் என்றால் அது சொன்னதுதான், அதை யாராலும் மாற்ற முடியாது, அதை மீண்டும் கடவுள் தன்னிடத்தில் எடுக்க முடியாது என்பதைத்தான் இறையியல் பின்னணியிலே இறை வார்த்தையை பற்றி நாம் அறிந்து கொள்கிறோம். ஆக இறை வார்த்தை ஒருவர் நம்பும் பொழுது அல்லது இறை வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சம்பவம் எனது வாழ்க்கையிலும் நடக்க வேண்டும் என்று அவர் நம்பும் பொழுது இறை வார்த்தையிலே சொல்லப்பட்டிருப்பது நிச்சயமாக நிறைவேறுகிறது. ஆகவேதான் இயேசு கூட சொன்னார், உலகம் எல்லாம் அழிந்து போகும், கடவுளுடைய வார்த்தையின் ஒரு உறுப்பு கூட அழிந்து போகாது. அது மட்டுமல்ல, மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளுடைய வார்த்தையினால் உயிர் வாழ்வான் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். ஆக அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை நம்பும் பொழுது அந்த வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிற சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் நிச்சயமாக நிறைவேறுகிறது. ஆகவே இந்த பெரும்பாடு உள்ள பெண் அல்லது இரத்தப்போக்குள்ள பெண் 12 ஆண்டுகளாக சுமந்த சுமையிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறாள். அதுபோல நிச்சயமாக உங்களுக்கும் ஆண்டவர் அந்த விடுதலையை தரத்தான் விரும்புகிறார். அதனால்தான் நாம் கடவுளை நம்புகிறோம். கடவுளை நம்புகிறவர்கள் பேறு பெற்றவர்கள். இவள் கடவுளை நம்பியதால் வாழ்வில் ஏற்பட்ட பெரிய வெற்றிகள் அவைகளை பற்றி பார்க்கும் பொழுது முக்கியமான சில விடயங்களை பார்ப்போம். இந்த 12 ஆண்டுகளாக இந்த நோய் அவளுடைய உடலில் இருந்ததுனாலே நிச்சயமாக அவள் ஒரு பலவீனப்பட்ட ஒரு பெண்ணாக மாறியிருக்கிறாள். அவளுடைய உடல் எல்லாம் பலவீனமாய் போயிருக்கும். அப்ப பலவீனத்திலிருந்து அவளுக்கு ஒரு பெரிய வெற்றி உண்டாகிறது. அதுபோல 12 ஆண்டுகளாக இந்த நோய் அவளுக்கு இருந்ததுனாலே அவள் நிச்சயமாக தனிமையிலே அவள் வாழ்ந்திருக்கிறாள். அவளுக்கு இருந்த உறவிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டிருப்பாள். வீட்டிலே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். இன்னும் சமுதாயத்திலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். ஆன்மீகத்திலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டிருப்பார். ஏனென்றால் அந்த நோய் உள்ளவர்கள் தீட்டுள்ளவர்கள் அழுக்குள்ளவர்களாக கருதப்பட்டதினாலே அந்த தனிமை அவளை வாட்டி வதைத்திருக்கும். அவள் பலவீனம் ஒரு பக்கம், தனிமை ஒரு பக்கம். மூன்றாவதாக பார்த்தீர்கள் என்றால் அந்த இரத்தப்போக்கு நோய் இருந்ததுனாலே அவளிடத்திலிருந்து ஒரு துர்நாற்றம் எப்பொழுதும் வீசிக்கொண்டே இருந்திருக்கும். என்றால் அந்த நோய் இருந்ததுனாலே அதனாலே சில துர்நாற்றங்கள் அவள் உடலில் இருந்து வந்திருக்கலாம். அந்த காலத்திலே இப்பொழுது இருப்பது போன்ற நவீன வசதிகள் எல்லாம் இருந்திருக்காது. இப்பொழுது இருப்பது போல சில வாசனை பொருட்களை கூட அவள் பயன்படுத்தினாலும் எங்களுக்கு தெரியாது. ஆகவே அவளுடைய உடலில் இருந்து சில துர்நாற்றங்கள் வந்திருக்கும். இப்பொழுது இத்தனை ஆண்டுகளுக்கு பின்பு இவ்வளவு விஞ்ஞான முன்னேற்றம் அடைந்திருக்கிற காலத்திலே கூட சில வைத்தியசாலைகளுக்கு போகும் பொழுது அல்லது சில நோயாளிகள் இருக்கிற வீட்டுக்குள் போகும் பொழுது அங்கிருந்து ஒரு துர்நாற்றம் வருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படின்னால் இந்த பெண்ணுக்கு 12 ஆண்டுகளாக இந்த நோய் இருந்ததுனாலே அன்பானவர்களே அவருடைய உடலில் இருந்து ஒரு துர்நாற்றம் வந்திருக்கும். அவள் வசித்த இடத்தில் இருந்து ஒரு துர்நாற்றம் வந்திருக்கும். ஆகவே அவளுடைய வாழ்க்கையெல்லாம் அந்த துர்நாற்றத்துக்குள்ளே வாழ்ந்த ஒரு வாழ்க்கையாகத்தான் இருந்திருக்க வேண்டும். அதற்கு பின்பு 4வது இதை பார்க்கலாம் என்றால் அவளுடைய உடல் மட்டும் பலவீனப்பட்டதல்ல, அவளுடைய உள்ளத்தாலும் அவள் அதிகமாய் தாக்கப்பட்டிருப்பாள். உடல் மட்டுமல்ல உள்ள தாக்கமும் அவளுக்கு இருந்திருக்கும். உள்ளத்திலே உளவியல் அடிப்படையிலே நான் ஒரு நோயாளி, இனி என்னால் வாழ முடியாது, இனி எனக்கு எங்கிருந்து உதவி வரும், யார் எனக்கு உதவி செய்வார்கள், யாரும் எனக்கு அருகிலே வர முடியாதே என்று அவளுடைய உள்ளமெல்லாம் உடைந்து உடைந்து உளவியல் அடிப்படையிலே அவளுக்கு ஒரு பெரிய தாக்கம் இருந்திருக்கும். அவள் உறவுகளை நினைத்தெல்லாம் அவள் கவலைப்பட்டிருப்பாள். உறவுகளோடு சேர வேண்டும் என்று அவளுக்கு ஒரு ஆசை இருந்தாலும் அந்த சேர முடியாத ஒரு நிலை. அதனாலே அவளுடைய உள்ளம் அதிகம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கும். இன்றைக்கும் பலர் கனடாவிலே பார்த்தீர்கள் என்றால் அப்படிப்பட்ட உள்ளத்திலே ஏற்பட்ட பெரிய தாக்கத்திலே பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தனிமைப்படுத்தப்பட்டதுனாலே பிள்ளைகளோடு போய் சேர வேண்டும், கதைக்க வேண்டும், பேர பிள்ளைகளோடு எல்லாம் விளையாட வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தாலும் அது நிறைவேற முடியாத சில கால சூழ்நிலைகள் உண்டாகி இருக்கிறது. ஆகவே நிறைய மக்கள் இன்றைக்கு இந்த நாட்டிலே தனிமையிலே வாழ்கிறார்கள். இப்படி தனிமையினாலே வாழ்வதனாலேயே பல உள்ளத்திலே பல தாக்கங்கள் உண்டாகி இருக்கிறது. அதுபோல இந்த பெண்ணுக்கும் பார்த்துக்கொண்டால் உடல் தாக்கம் மட்டுமல்ல உள்ளத்திலே தாக்கம் உண்டாகி இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் வைத்தியரிடத்திலே அவள் தன்னிடத்திலே உள்ளதெல்லாம் அவள் செலவழித்து குணமடையும் என்று பார்த்திருக்கிறாள். இறுதியிலே அதனாலே அவளுக்கு நிலைமை இன்னும் அதிகமாக மோசமாக மாறியிருக்கிறது. அப்ப அந்த பெண்ணுடைய அடுத்த நிலை என்ன பாருங்கள், அவளிடத்தில் இருந்த சொத்தெல்லாம் அவள் இழந்த ஒரு நிலை. அவளிடத்தில் இருந்த பணம், அவளிடத்தில் இருந்த பொருட்கள் எல்லாவற்றையும் இப்பொழுது அவள் இழந்து விட்டாள். ஆக உடல் சுகத்தை இழந்திருக்கிறாள், உடல் பலவீனமாக்கப்பட்டிருக்கிறது, உள்ளத்தில் இருக்கிற சமாதானத்தை இழந்திருக்கிறாள். அதனாலே உள்ளம் தனிமையிலே வாடுகிறாள். இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் அவளிடத்தில் இருந்த சொத்துக்கள் பொருட்களை கூட அவள் இழந்து எல்லாமே இழந்த நிலையிலே அவள் ஒரு தனிமை நிலைக்கு அவள் தள்ளப்பட்டிருக்கிறாள். இப்பொழுது பார்த்துக்கொண்டால் அவளிடத்திலே செலவழிப்பது கூட பணம் இருக்கிறதா என்று கேட்டால் சில நேரம் ஒன்றுமே இல்லாத ஒரு பூச்சியமான நிலைக்கு அவள் வந்திருக்கிறாள். இன்னும் கடைசியாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் வைத்தியத்தினாலே தனக்கு சுகம் கிடைக்கும், சுகம் கிடைக்கும், சுகம் கிடைக்கும் என்று நம்பி இறுதியிலே அந்த வைத்தியம் கூட அவளுக்கு சுகம் கொடுக்க முடியாமல் போன நேரம், இனி நான் வாழ்வதை விட சாவதே எனக்கு நல்லம் என்று ஒரு நிலைக்கு கூட அவள் வந்திருக்கலாம். எத்தனை நிகழ்வுகளை அவள் தன் வாழ்க்கையில சந்தித்திருக்கிறாள் பாருங்கள். பலவீனத்தை சந்தித்தாள், தனிமையை சந்தித்தாள், துர்நாற்றத்தை சந்திக்கிறாள், உடலிலே உள்ளத்திலே ஒரு வேதனையை சந்திக்கிறாள், வைத்தியரிடத்தில் எல்லாமே செலவழித்து பொருளாதாரத்திலே அவள் பூச்சியமாக மாறிவிட்டாள். இன்னும் வைத்தியரால் கைவிடப்பட்ட நிலையிலே இனி நான் வாழ்வதை விட சாவதே நல்லம் என்ற ஒரு நிலைக்கு அவள் வந்திருக்கலாம். இப்படிப்பட்ட இத்தனை தோல்வியான நிலையிலிருந்தும் அவளுக்கு விடுதலை கிடைத்ததா, வெற்றி கிடைத்ததா? ஆம், வெற்றி கிடைத்தது. எப்படி அந்த வெற்றி கிடைத்தது? கடவுளை நம்பியதனால் அவளுக்கு வெற்றி கிடைத்தது. ஆகவேதான் அன்பு வான்பரவான நேயர்களே, இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில எங்கிருந்தெல்லாம் வெற்றி கிடைத்தது என்று சொன்னால், இப்பொழுது நாம் பார்த்த அத்தனை விடயத்திலும் இருந்து அவளுக்கு வெற்றி கிடைத்தது. அப்ப உங்களுக்கு அந்த வெற்றி வேண்டாமா? உங்களுக்கு அந்த வெற்றி கிடைக்காதா? உங்களுக்கும் நிச்சயமாய் வெற்றி கிடைக்கும். உங்களுடைய பலவீனப்பட்ட உடலில், உடல் கட்டிலிருந்து உங்களுக்கு விடுதலை உண்டாகும். தனிமையிலிருந்து நிச்சயமாய் விடுதலை உண்டாகும். துர்நாற்றம் அவளிடத்தில் இருந்தது போல பலவிதமான சூழலே, அழுக்கான சூழலே, வேதனைக்குரிய சூழலிலிருந்து நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார். உடலில் மட்டுமல்ல, உள்ளத்திலும் அவரால் உங்களுக்கு சுகம் தர வல்லவராக இருக்கிறார். உங்களிடத்தில் உள்ள எல்லாவற்றையும் இழந்த ஒரு நிலையில் நீங்கள் இப்பொழுது இருக்கலாம், அதிலும் உங்களுக்கு அவர் வெற்றியை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். மருத்துவத்தை நம்பி கைவிடப்பட்டது போல நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலே பல விடயங்களை நம்பி அதிலே தோல்வி அடைந்து இனி வாழ்வதை விட சாவத நிலம் என்று நீங்கள் இப்பொழுது நினைத்துக் கொண்டிருக்கலாம். இல்லை, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கடவுளை நம்பும் பொழுது கடவுள் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை உண்டாக்க வல்லவராக இருக்கிறார்.
அன்பு வான்பரான் வானொலி நேயர்களே, 19ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 7:30 மணியில் இருந்து 10:30 மணி வரை மிசிசாகாவில் 1500 பிரிடன் டிரைவில் அமைந்துள்ள வேணந்தோப் கொம்யூனிட்டி சென்டரில் தூய ஆவியாரின் பெருவிழா சுப வழிபாடு நடைபெறும் என்பதை அறிய தருகின்றோம். 26ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 9 மணியில் இருந்து மறுநாள் காலை 4 மணி வரை மொன்றியலில் மீட்பின் அன்னை மறைத்தல ஆலயத்தில் தூய ஆவியாரின் திருவிழிப்பு பெருவிழா நடைபெறும் என்பதை அறிய தருகின்றோம். அனைவரும் இதில் பங்கு பெற்று இறையாசிகளை பெற்றுக் கொள்ள அன்போடு அழைக்கிறோம். தொடர்புகளுக்கு 416-876-2734 இந்த அறிவித்தலை உங்கள் நண்பர்களுக்கும் அறியப்படுத்துங்கள்.
அருத்தியானம் தொடர்கிறது. ஆகவே முதல்ல அவள் வாழ்க்கையில் ஏற்பட்ட பலவீனத்தை பற்றி நாம் சிந்திப்போம். ஒரு பெண்ணுடைய உடலில் இருந்து ரத்தம் வெளியேறிக்கொண்டே இருக்கும் என்றால் அவளுடைய உடல் அதிகமாய் பலவீனமாக்கப்பட்டுவிடும். அப்படி பலவீனம் அவளுடைய உடலிலே வந்து வர 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 அவளுடைய நிலைமை என்ன ஆகிறது என்றால், ஒரு பெண்ணுக்கு இந்த நோய் மாறாமலேயே 12 ஆண்டுகளாக அவள் இருந்ததுனாலே, அதனாலே அவளுக்கு அந்த பலவீனத்தினாலேயே ஒரு பெரிய மனக்கவலை அவளுக்கு உண்டாக ஆரம்பித்திருக்கும். பலவீனப்பட மனிதனிடத்திலே மகிழ்ச்சி வருவதற்கு பதிலாக கவலைதான் உண்டாக ஆரம்பிக்கிறது என்றால், பலவீனம் வந்து அந்த கவலையை தான் உண்டாக்குமே தவிர மகிழ்ச்சியை உண்டாக்காது. அந்த அடிப்படையிலே 12 ஆண்டுகளாக அவள் இந்த நோயோடு போராடினதுனாலே, அந்த பலவீனத்தினாலே அவளுக்கு பலவிதமான மனக்கவலைகளிலேயே அவள் வாழ்ந்து கொண்டிருந்திருக்க வேண்டிய சூழல் இருந்திருக்கும். அவள் சந்தோஷப்பட வேண்டும் என்று நினைத்தாலும் சந்தோஷப்பட முடியாத அளவுக்கு உடல் பலவீனப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, அவளிடத்திலே அந்த பலவீனம் வந்ததினாலே, உடல் பலவீனத்தினாலே அவள் எதையுமே செய்வதற்கு வலிமை இழந்தவளாக அவள் மாறியிருக்க வேண்டும் என்றால், இந்த பலவீனத்தினாலே அவளால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகவே அவள் எதையுமே செய்ய வலிமை இழந்தவளாக எப்பொழுதுமே ஒரு சோர்ந்து போன உடல் உள்ளவளாக, சோர்ந்து போன உள்ளம் உள்ளவளாக, எல்லாரிடத்திலுமே உதவி தேட வேண்டிய நிலை வந்திருக்கும். ஆனால் யாருமே உதவி செய்ய இந்த பெண்ணுக்கு அருகிலே வர முடியாது என்றால், இவள் தீட்டுள்ளவளாக இருக்கிறாள், அழுக்குள்ளவளாயிருக்கிறாள். அதனாலே யாரும் உதவி செய்யவும் வர முடியாது, உதவியும் தேவையா இருக்கிறது. தானாக இதை செய்யலாம் என்று நினைத்தாலும் அவளால் முடியாத ஒரு நிலை இருந்திருக்கும். ஆக பலவீனத்திலே அவள் பாருங்கள், அவளுடைய உடல் வலிமையை கூட இழந்து எதை தனக்கென்று ஒன்றை செய்வதற்கு கூட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாள். எனக்கு தெரியும், நான் சில நேரத்திலே வயதானவர்களை சந்தித்து அவர்களுக்காக ஜெபிப்பேன். அப்படி போகும் பொழுது தனிமையிலே வாழுகின்ற வயோதிபர்களோடு கதைக்கும் பொழுது, அவர்கள் சில நேரத்திலே அவர்களுக்கு நோய் வந்து விட்டதென்றால் எழுந்து சமைத்து சாப்பிடுவதற்கு கூட முடியாமல் தவிக்கிறார்கள். ஒரு சுடுதண்ணி கூட வைத்து குடிக்க முடியாமல் தவிக்கிறார்கள். அந்த மருந்தை போடுவது கூட அவர்களால் எழும்பி அதில் இருக்கிற மருந்தை எடுத்து கொடுப்பதற்கு யாரும் இல்லை என்றால் தனிமையில் இருக்கிறார்கள், கொடுத்து கொடுக்க முடியாமல் தவிக்கிறார்கள். அவர்களுக்கென்று பிள்ளைகள் எல்லாரும் இந்த நாட்டில் இருந்தாலும் பிள்ளைகள் எல்லாரும் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே அவர்கள் பிஸியா இருக்கிறார்கள். அதனால இவர்கள் தனிமையிலேயே வாழ்கிறார்கள், தனிய ஒரு அப்பார்ட்மெண்டிலே இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கென்று உதவி வரும் பொழுது 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்து வளர்த்து உருவாக்கிய பிள்ளைகள் கூட உதவி செய்வதற்கு அருகில் இல்லாமல் இருக்கும் பொழுது அவருடைய மனம் அதிகமாய் வேதனைப்படுகிறது. அவர்களால் எழும்பி அதை செய்ய முடியாமல் இருக்கிறது. ஏனென்றால் அந்த உடலிலே வந்திருக்கிற அந்த பலவீனம். அதுபோல அன்பு வான்புற வாழ்கிற நேயர்களே, இந்த பெண்ணுக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலைதான். எல்லாவற்றிலுமே அவள் பலவீனமாக்கப்பட்டு எதையுமே செய்ய முடியாமல் தவிக்கிறாள். மூன்றாவது, இந்த பலவீனம் ஒருவருக்குள்ளே வரும் பொழுது பார்த்துக்கள் என்றால் அவர்களுக்கு எடுத்ததுக்கெல்லாம் கோபம் வர ஆரம்பித்து விடுகிறது. அவர்கள் கோபிக்க வேண்டும் என்று கோபிப்பதில்லை, மாறாக அந்த பலவீனம் அவர்களுக்கு கோபத்தை உண்டாக்கி விடுகிறது. ஆக அப்படி பார்க்கும் பொழுது சில நேரத்திலே அவளுக்கு யாராவது உதவி செய்ய அருகிலே போனாலும் அவள் கோபிக்க கூடாது என்று நினைத்தாலும் அவளுடைய உடல் பலவீனத்தினாலே, உள்ளத்திலே உள்ள கவலையினாலே, பாரங்களினாலே அவளை அறியாமலேயே சில நேரம் கோபப்பட்டு விடுகிறாள். சென்ற வான்புறா நிகழ்ச்சியை கூட கேட்ட ஒரு சகோதரர் எனக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு ஜெபம் பண்ணினார். அவர் வேதனைப்பட்டு அழுதார். அவர் சொன்னார், தன்னுடைய குடும்பத்திலே ஏனோ தெரியாது பிரதர், நான் கோபப்பட்டு சில விடயங்களை எல்லாம் பேசி போட்டன் போல இருக்கிறது. அதனாலே நம்முடைய குடும்பத்திலே சில கஷ்டமான சூழல்கள் உருவாகி இருக்கிறது. எனக்காக, என் குடும்பத்துக்காக மன்றாடுங்கள் என்று சொல்லி அவரிடத்திலே வேதனையோடு பகிர்ந்து கொண்டார். அதிலிருந்து என்ன அறிந்து கொள்கிறோம் பாருங்கள், அவர் கோபப்பட வேண்டும் என்று கோபப்படவில்லை. தன்னுடைய குடும்பத்திலே ஒரு வேதனை உண்டாக்க வேண்டும் என்று அவர் நினைக்கவில்லை. மாறாக அந்த சூழல் அப்படி உண்டாக்கி விட்டது. ஆகவே அவர் சில நேரத்தில் அவரிடத்தில் இருந்த மனக்கவலை, மன பாரம், அதனாலேயே அவர் சில வார்த்தைகளை கோபப்பட்டு பேசியிருக்கலாம். ஆனால் இப்பொழுது அதை நினைத்து அவர் வருத்தப்படுகிறார் பாருங்கள். அதுபோல அன்பானவர்களே, இந்த பெண் கூட பலவீனத்தினாலே எடுத்ததுக்கெல்லாம் கோபப்படுகிற ஒரு பெண்ணாக இருந்திருக்கலாம், கோபப்பட்டிருக்கலாம். அதனாலேயே பலர் இந்த பெண்ணை தவறாக புரிந்திருக்கலாம், தவறாக நினைத்திருக்கலாம். ஆக இப்படிப்பட்ட இத்தனை பிரச்சனைகளை அந்த பெண் சந்தித்திருக்கிறாள். அதுபோல அன்பு வான்புற வாழ்நேயர்களே, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே கூட பல காரணங்களினாலே, நீ பல காரணங்களை சந்தித்ததினாலே நீங்கள் ஒரு மனநோயாளியாக அல்லது உடல் நோயாளியாக மாறி, அதனாலேயே நீங்கள் ஒரு பலவீனம் உள்ளவர்களாக மாறி, அந்த பலவீனத்தினாலேயே எதையும் செய்ய வலிமை இல்லாதவர்களாக மாற்றப்பட்டு, அந்த பலவீனத்தாலேயே பலவிதமான மனக்கவலைகளினால் நீங்கள் தாக்கப்பட்டு, அந்த பலவீனத்தினாலேயே எப்பொழுதும் நீங்கள் கோபிக்கிற ஒருவராக நீங்கள் மாற்றப்பட்டிருக்கலாம். ஆனாலும் இப்பொழுது ஆண்டவரிடத்திலே நாம் வருவோம். கடவுள் இன்றைக்கு நிச்சயமாக அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருவார். அந்த பெண்ணுக்கு ஒரு நொடி பொழுதிலே 12 ஆண்டுகளாக சுமந்த அந்த சுமையிலிருந்து அவளுக்கு விடுதலை கிடைத்திருக்கின்றால் நிச்சயமாக உங்களுக்கும் ஆண்டவர் அந்த விடுதலையை தரத்தான் விரும்புகிறார். ஆகவே அதற்காக நாம் இப்பொழுது ஜெபிப்போம். இன்றைக்கு இதோடு எங்களுடைய தியானத்தை நாம் நிறுத்தப் போகிறோம். வருகின்ற முறை இதனுடைய தொடர்ச்சி தியானத்தை நாம் கேட்போம். இன்றைக்கு நாம் கேட்டது போல அந்த பெண்ணுக்கு 12 வருடமாக இந்த நோய் இருந்ததினாலே, இந்த நோயினால் அவள் வாழ்க்கையிலே பலவீனத்தை சந்தித்தாள், தனிமையை சந்தித்தாள், துர்நாற்றத்தை சந்தித்தாள், ஒரு மனநோயை சந்தித்தாள், வைத்தியரிடத்தில் எல்லாம் எல்லாவற்றையும் செலவழித்ததினாலே பொருளாதாரத்திலே ஒரு பெரிய இழப்பு நிலையை சந்தித்தாள், வைத்தியம் எல்லாம் கைவிடப்பட்ட நிலையிலே நான் இனி வாழ்வதை விட சாவதே நல்லம் என்ற நிலைமைக்கு அவள் தள்ளப்பட்டாள். ஆனாலும் கடவுளை நம்பி ஆண்டவரிடத்திலே வந்த பொழுது அவளுக்கு எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை கிடைத்தது போல இன்றைக்கும் இந்த தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்வார். அவர் இன்றைக்கு நாம் விசேஷமாய் குறிப்பாய் பார்த்தது போல ஒரு பலவீனம் அவருடைய உடலிலே வந்திருக்கிறது. அந்த பலவீனத்திலிருந்தும் கடவுள் சுகம் கொடுத்தது போல உங்களுக்கும் பல பலவீனங்கள் இருக்கலாம். அந்த பலவீனங்கள் இருந்த ஆண்டவர் விடுதலை தருவாராக. உடல் நோயினால் வந்த பலவீனம், மனக்கவலையினால் வந்த பலவீனம், அல்லது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏதோ ஒரு தோல்வியினால், இழப்பினால் நீங்கள் சில நேரத்திலே அந்த கவலையை தீர்ப்பதற்காக சில கெட்ட பழக்கங்களை பழகியிருக்கலாம். புகைப்பிடித்தலையோ அல்லது மது அருந்துவதையோ அல்லது சூதாட்டம் செய்வதையோ அல்லது ஏதோ ஒரு தவறான பழக்கத்தை பழக்கத்தில் ஈடுபட்டு இப்பொழுது அதுக்கே நீங்கள் அடிமையாகி அதிலிருந்து விடுதலை அடைய முடியாமல் அதிலேயே ஒரு பலவீனப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கலாம். அதிலிருந்து நீங்கள் விடுதலை அடைய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், அதை எனக்கு வேண்டாம் என்று நினைக்கிறீர்கள், ஆனாலும் அதை விட முடியாமல் நீங்கள் தவிக்கலாம். ஆண்டவர் தாமே இப்பொழுது அவைகளிடம் விடுதலை தந்து உங்களை ஆசீர்வதிக்கும்படி நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இதோ இந்த தியானத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய பரிசுத்த கரங்களை வைத்து நீர் ஆசீர்வதித்தரலும். இன்று இந்த தியானத்தை கேட்டது போல இவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த தியானம் செயல்படட்டும், விடுதலை தரட்டும், வெற்றி வாழ்க்கையை உண்டாக்கட்டும். இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர்கள், கவலைகள், வேதனைகள், துன்பங்களில் இருந்து விடுதலை உண்டாகட்டும். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை யார் யார் எந்த நிலையில் எந்த இடத்தில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவர்கள் மேலே உங்களுடைய பரிசுத்த கரங்களை வைத்து ஆசீர்வதித்து அவர்களுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றும். இவர்களுடைய வாழ்க்கையிலே நீர் அற்புதம் செய்து இவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
கருணையுள்ள இறைவாய், முள்ளி வாய்க்காலில் நடைபெற்ற பேரழிவால் உயிரிழந்த அனைத்து ஆன்மாக்களின் ஆன்ம நிலைப்பாற்றிக்காக மன்றாடுகின்றோம். எமது நாட்டில் ஏற்பட்ட போரினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்காக மன்றாடுகின்றோம். இன்றும் சிறையிலும் தடுப்பு முகாம்களிலும் வாடுகின்ற அப்பாவி மக்களுக்காக மன்றாடுகின்றோம். தமது உயிருக்கும் உடைமைகளுக்கும் கற்புக்கும் பாதுகாப்பில்லாமல் இன்னலொரு மக்களுக்காக மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, எமது நாட்டில் பூரண அமைதியையும் சமாதானத்தையும் சமத்துவத்தையும் சுகந்திர வாழ்வையும் தாருவார். ஆமேன்.
அரசு அமைந்திடுக, உள்ளத்தில் உலகில் மலர்ந்திடுக.
அன்பு வான்பரா வானொலி நேயர்களே, 19ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 7:30 மணியில் இருந்து 10:30 மணி வரை மிசிசாகாவில் 1500 பிரிட்டன் டிரைவில் அமைந்துள்ள வேணந்தோப் கம்யூனிட்டி சென்டரில் தூய ஆவியாரின் பெருவிழா சுப வழிபாடு நடைபெறும் என்பதை அறிய தருகின்றோம். 26ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 9 மணியில் இருந்து மறுநாள் காலை 4 மணி வரை மொன்றியலில் மீட்பின் அன்னை மறைத்தல ஆலயத்தில் தூய ஆவியாரின் திருவிழிப்பு பெருவிழா நடைபெறும் என்பதை அறிய தருகின்றோம். அனைவரும் இதில் பங்கு பெற்று இறையாசிரை பெற்றுக் கொள்ள அன்போடு அழைக்கிறோம். தொடர்புகளுக்கு 416-8726-2734 இந்த அறிவித்தலை உங்கள் நண்பர்களுக்கும் அறியப்படுத்துங்கள்.
ஜீவனை விட உம் கிருபை மேலானது.
சரணம் 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 சரணம்.
என் ஜீவனை விட உம் கிருபை
சரிநேர்களே, இத்துடன் வான்பரான் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் வருகின்ற வியாழக்கிழமை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினர், ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இதுவரை கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நச்செய்தி குழுவினால் நடத்தப்பட்ட வான்புரா வானொலி நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தீர்கள்.